ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 10வது திருப்பாடல் முக்தியானந்தம். அம்பிகையை வழிபடுவதற்கென்று பல வகை நீதிகள் உண்டு. அவளுடைய பூஜையின் விரிவை வேறு எந்த மூர்த்தியினிடத்திலும் பார்க்க முடியாது. தந்திரங்கள் பலவும் எம்பிராட்டியின் பூஜா விதானங்களை பரவலாக பேசுகின்றன. முறைப்படி தீட்சையும் உபதேசமும் பெற்றவர்கள் அம்பிகையின் உபாசனையில் ஈடுபட்டு விதிப்படி பூஜை செய்வார்கள். இடம் காலம் முதலிய வரையறைகள் அத்தகைய வழிபாட்டிற்கு உண்டு. ஆகையால் அம்பிகையை உபாசனை செய்ய அஞ்சுபவர்கள் பலர். தவறு நேர்ந்தால் பெருந்தீங்கு உண்டாகிவிடும் என்று அச்சத்தால் அன்னையின் பெருங்கருணையை பெற முடியாதபடி நிற்கிறார்கள். உண்மை அது அன்று. குழந்தை செய்யும் குற்றங்களை மன்னிப்பதில் தாயை விட சிறந்தவர் யாரும் இல்லை. மனிதரில் ஆண் பெண்களில் தீயவர்கள் பலவாறாக இருக்கலாம், ஆனால் அன்னையை பொறுத்தவரைக்கும் நல்லவர்களாகவே இருப்பார்கள். அப்படி இருக்க லோக ஜனனியாகிய எம்பிராட்டி வழிபடுவதற்கு அரியவள் என்று எண்ணுவது தவறு. அன்னையை காட்டிலும் இரக்கமுடையவர் யாரும் இல்லை. அவளை காட்டிலும் எளிய அன்பினரும் இல்லை. ஸ்ரீமாதாவாகிய அவளிடம் எந்த நிலையிலும் அன்பு செய்யலாம். இந்த கருத்தை வலியுறுத்துமாறு அபிராமிப்பட்டரானவர் இந்த பாடலில் முதல் வரியில் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்று ஆரம்பிக்கிறார். அதாவது மனம் வாக்கு காயம் என்னும் மூன்று காரணங்களாலும் அம்பாளை வழிபட வேண்டும். இந்த மூன்றிலும் சிறப்பானது மனம். அன்னையின் நினைப்பு மூச்சு விடுவது போல அமைய வேண்டும் என்கிறார். நின்றாலும் உட்கார்ந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் அவள் நினைவு நம் உள்ளத்தை எழியோட வேண்டும். மேலும் அதனோடு நாம் அன்னையின் குழந்தை என்பதும் இணைந்துவிட வேண்டும். அப்படி ஒரு பழக்கம் வந்துவிட்டால் எல்லா காலத்தும் அம்மையை நினைத்து கொண்டே இருக்கலாம். இத்தகைய நிலையை அடைந்த அபிராமிப்பட்டர் அம்பியை நோக்கி பாடுகிறார். எம்பெருமாட்டியே, எடியன் இக்காலத்திலும் உன்னை நினைத்து வாழ்கின்றேன். நின்றாலும் இருந்தாலும் படுத்தாலும் நடந்தாலும் உன்னை நினைத்தபடியே இருக்கிறேன் என்கிறார். முதலில் மனத்தால் எப்போதும் தியானம் செய்வதை சொன்னவர் அடுத்தபடி காயத்தால் செய்யும் வழிபாட்டை சொல்கிறார். இந்த உடம்பை அம்மையின் அடிமலரில் கிடத்த வேண்டும். கையால் பூஜை செய்து காலால் வலம் வந்து கண்ணால் தரிசித்து காயத்தினால் ஆகும் வழிபாடுகளை செய்யலாம். ஆனால் இவற்றிற்கெல்லாம் இறுதியில் இருப்பது அம்பாளுடைய சரணாரவிந்தங்களில் நம் தலையை தாழ்த்தி வணங்குவதுதான். ஆகையால் அன்னையின் திருவடி தாமரையை வணங்குவதே இந்த உடம்பால் பெற்ற பயன் என்று அபிராமி பட்டர் சொல்கிறார். அதனால் அடுத்த வரியில் என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் என்று அடுத்த வரி ஆரம்பிக்கிறார். மூன்று கரணங்களில் மனதையும் உடம்பையும் சொன்னார். ஆனால் வாக்காகிய கரணத்தினால் செய்யும் வழிபாட்டை வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆயினும் அதனையும் செய்பவர் அபிராமி பட்டர் என்பதை நாம் ஒரே வழி உண்டு. இது இந்த பாடல்களை படிக்கும் போதே வாக்கினால் செய்த தொண்டு நமக்கு நிறைவேறுகிறது. இவ்வாறு திரிகரணங்கள் என்று சொல்லக்கூடிய மனம் வாக்கு காயம் போன்றவற்றை எப்போதும் அம்பிகையின் பால் ஈடுபடுத்திய அபிராமிப்பட்டர் இந்த பாட்டில் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் என்று முதல் வரியில் மிகவும் அழகாக ஆரம்பிக்கிறார். அம்பிகையின் பெருமையை பெரியவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அவர்கள் தம்முடைய ஆசிரியர்களின் வாயிலாக அவள் பெருமையை உணர்ந்தவர்கள். அந்த ஆசிரியர்களோ தங்கள் குருநாதர்களிடம் தெரிந்து கொண்டவர்கள். இப்படி ஆராய்ந்து கொண்டே போனால் முடிவில் வேதத்தினிடம் வருவோம். அனாதிகாலமாக நித்தியமான உண்மைகளை உணர்த்துவது வேதம். அதிலிருந்தே எல்லா நூல்களும் பிறந்தன. அந்த வேதம் தன்னுடைய பரம தாத்பரியமாக தேவியை சொல்கிறது. வேதத்தின் சாரமாக உள்ளுரை பொருளாக இருப்போல் பராசக்தி. இதை அபிராமிப்பட்டு குறிக்கும் விதமாக எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே என்று அடுத்த வரியை ஆரம்பிக்கிறார். இங்கு அம்பாள் வேதத்தின் சாரமாக அதனுள் அமைந்த அரிய பொருளாக விளங்குகிறாள். அதனால்தான் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே என்கிறார் அபிராமிப்பட்டார். தேவி தாயானவள், தாயே கருணைக்கு இருப்பிடம். என்றும் தயைக்கு தாயை ஓமை சொல்வது வழக்கம். எக்காலத்தும் எவ்வுயிருக்கும் தாயாக இருக்கும் அம்பிகையோ தயையே வடிவாக இருப்பாள். அந்த தயையினால் அவள் அன்பு செய்வோருக்கு எளிய பொருளாகவும் விளங்குகிறாள். அதனால் அவளை அருளே என்று அடுத்து அழைக்கிறார். அம்பாளை தயாமூர்த்தி என்று லலிதா சஹஸ்ரநாமத்தில் நாம் துதிப்பதை நினைவு கொள்ளலாம். அம்பாளின் பேரர்களுக்கு எடுத்துக்காட்டாக பலவற்றை சொல்லலாம். குணம் குறி கடந்த பிராட்டியான உமாதேவியாக எழுந்தருளி இமயவரை அரசனுடைய குமாரியாக உலவினாள். அது அவருடைய கருணை திருவிளையாடல். கனிச்சாறு பொங்கி மலையிலே ஆறாக ஓடியது போல் அந்த அம்பாளே இமயரசன் மகளாக வந்து துள்ளி விளையாடினாள். பக்தர்களுக்கு மணக்கோலம் காட்டி மகிழ்வு தந்தாள். அப்பன் அருகில் அம்மையாக வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறாள். அம்பிகை கருணையினால் உலகத்தவர்க்கு அருள அவதாரம் செய்ததையும் உமா என்ற திருநாமம் காட்டுகிறது. அதைத்தான் அபிராமிப்பட்டர் அடுத்த வரியில் உமையே என்று விளிக்கிறார். மேலும் இமயத்து அன்றும் பிறந்தவளே என்கிறார். அதாவது இமயத்திலே தோன்றியதையே பிறந்தவளே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலின் இறுதியாக அழியா முக்தி ஆனந்தமே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். தோற்றமுடைய பொருள்களுக்கு அழிவு உண்டு, ஆகவே இவளுக்கும் அழிவுண்டோ என்று அறியாதவர்கள் ஐயப்பட்டால் அதற்கு இடம் கொடுத்து விட்டமே என்பதனால் அழியா முக்தி ஆனந்தமே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். முக்தி என்பது விடுதலை என்ற பொருளுடையது. பாசபந்தங்களினின்றும் மாயையினின்றும் பிறப்பு இறப்புகளினின்றும் விடுதலை பெறுவதே முக்தி. அது ஆனந்தமயமானது. அதை பேரானந்தம், பிரம்மானந்தம், சிவானந்தம், ஆத்மானந்தம், ஆனந்தம் என்று அடை கொடுத்தும் அடையின்றியும் சொல்வார்கள். ஆனந்தம் வேறு, இறைவன் வேறு என்று. இறைவனே ஆனந்தம், ஆனந்தமே இறைவன், பரமாத்மா ஆனந்தமே வடிவமாக இருக்கிறான் என்று உபனிஷதர்கள் கூறுகின்றன. பரதேவதையாகிய அம்பிகை பரபிரம்மே ஆதலின் அவள் அழியா முக்தி ஆனந்தமாக இருக்கிறாள். அவளோடு இரண்டர ஒன்றாவதே ஆனந்த பிராப்தியாகும் என்று இங்கே அபிராமிப்பட்டர் மிகவும் அழகாக விளக்குகிறார். இப்படியாக அபிராமிப்பட்டர் இந்த பாடலின் கருத்தாக எழுதாமல் கேட்கப்படுகின்ற வேதத்தில் பொருந்தும் அரிய பொருளாக உள்ளவளே, அருளே வடிவாக உள்ளாய், அன்றும் இமாச்சலத்தில் பார்வதியாய் திரு அவதாரம் செய்தாய், அழியாத மோட்ச ஆனந்தமாக உள்ளவளே, அடியேன் நின்றபடியும் இருந்தபடியும் படுத்தபடியும் நடந்தபடியும் தியானம் செய்வது உன்னையே, என்றைக்கும் தலைதாழ்ந்து வணங்குவது உன் திருவடி தாமரையே என்று இந்த பாடலை மிகவும் அழகாக நிறைவு செய்கிறார். இப்படியாக அபிராமிப்பட்டர் இயற்றிய இந்த முக்திக்கு வழி செய்யும் பாடலானது மிகவும் அழகான இலக்கண நடையில் அபிராமிப்பட்டரால் அருளி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாடலை அதே நடையிலேயே ஸ்லோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் அளிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.